SBS தமிழ். வணக்கம் டாக்டர் செல்வி மணி அவர்களே.
வணக்கம் செல்வி.
நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி பேசி வருகிறோம். இன்று நாம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொல்லுங்களேன்.
கத்தாழை பற்றி. கத்தாழை வந்து கத்தாழையோட மருத்துவ குணங்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல மேலும் என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, யாரெல்லாம் உபயோகிக்கலாம் யாரெல்லாம் உபயோகிக்க கூடாது அப்படின்றத பத்தி நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.
அதாவது மிக இலகுவாக வளரக்கூடியது இல்லையா இந்த கற்றாழை என்று சொல்லுவது, அதாவது அலோவீரா என்று சொல்லுவோம் இல்லையா?
ஆமா, இந்த அலோவீராக்கு தமிழ்ல குமரின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அது வந்து ஒரே ஒரு கத்தாழையோட தண்டை வந்து நீங்க கிள்ளி நிலத்துல பசிச்சு வச்சீங்கன்னா அது ரொம்ப அழகா நிறைய வளர ஆரம்பிக்கும். ஆனா எல்லா வகையான கத்தாழையும் மருத்துவ குணங்கள் உள்ளது கிடையாது. அதனால அதனை தேடி பார்த்து சரியானதை நம்ம வளர்த்து உபயோகிக்கும் போது நமக்கு நல்ல மருத்துவ பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
சரி, முதலில் கற்றாழையில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அதன் பிறகு நீங்கள் எதை பாவிக்கலாம் எப்படி பாவிக்கலாம் என்று சொல்லுங்கள்.
மருத்துவ குணங்கள்னு பாத்தீங்கன்னா இதுல வைட்டமின் இ இருக்கு. வைட்டமின் இ தோலுக்கு வந்து பளபளப்பை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும். உள்ளுக்கு சாப்பிடும் போதும் சரி, வெளிக்கு தடவும் போதும், முகத்தில் இப்போ சில பேர் முகப்பருவு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கத்தாழையை, அதாவது சிவப்பு நிறத்தில் உள்ள முகப்பருக்கள், அந்த முகப்பருக்கள் இந்த சீல் கோர்த்து உள்ள முகப்பருக்களுக்கு வந்து இந்த கத்தாழை சாறு உபயோகமா இருக்காது. இந்த சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த முகப்பருக்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கத்தாழை சாறுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இது வந்து மிக சிறந்த அளவில் புண்களை ஆற்றக்கூடியதா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இந்த கத்தாழை சாறு எடுத்துப்பாங்க, அதோட மஞ்சளை சேர்த்து குழப்பி இந்த அடிப்பட்ட புண்களுக்கு எல்லாம் போடுவாங்க. இது மிக விரைவிலேயே புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி.
அதே மாதிரி சன்பேர்னுக்கும் கற்றாழை நல்லது என்று நான் வாசித்திருக்கிறேன், உண்மையா?
கண்டிப்பாக. இந்த சன்பர்ன் என்பது சொல்லப்படுவது வந்து பித்தத்தினுடைய ஆதிக்கம், அதாவது சூடு. எங்கெல்லாம் இந்த சூடு தன்மை இருக்கோ அந்த சூட்டுத்தன்மையை குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கற்றாழை கொண்டு. கற்றாழை வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது. அந்த கற்றாழையோட ஜெல்ல இந்த சன்பர்ன் உள்ள, அதாவது வெயில் படுவதனால் உண்டாகக்கூடிய இந்த கருப்பு நிற தோல்களுக்கு தினமும் நீங்க பூச்சிக்கொண்டே வரும்பொழுது இந்த சன்பர்னை வந்து அது தீர்த்து விடும். குளிர்ச்சி தன்மையை உண்டாக்கி ஸ்கின்னுக்கும் ஒரு பலபலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு.
இவைகள் தவிர நோய்களுக்கு இவைகளை நாங்கள் உட்கொள்வதனால் சில நன்மைகள் இருக்கிறதா?
கண்டிப்பாக. அந்த எந்த ஒரு பொருளையும் சரி, எளிதாக கிடைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி எந்த அளவுகளில் உபயோகிக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயாளிகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு இந்த கற்றாழையினுடைய ஜெல்லை கழுவி நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இது மிகச்சிறந்த முறையில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் எல்லாரும் சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்று தெரிந்த பின்பு நீங்கள் அந்த சர்க்கரையினுடைய அளவை பொறுத்து, அதாவது இப்போ பார்டர் லைனில் இருக்கு சர்க்கரை அப்படின்னும் போது நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு இந்த ஜெல்லை சாப்பிட்டா போதுமானது. இந்த பார்டர் லைனையும் தாண்டி அதிக அளவுக்கு சர்க்கரை உள்ளது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடணும். அதை எப்படி சாப்பிடணும்னா மருத்துவனுடைய ஆலோசனைப்படி அந்த ஜெல்லை எடுத்து அந்த கீறிடணும். அந்த கத்தாழையினுடைய அந்த தண்டை எடுத்துட்டு அதை நீல வாட்டில் கீறிட்டு அதன் பிறகு அந்த ஜெல்லை வந்து ஒரு ஸ்பூனால அள்ளி இரண்டு மூன்று முறை நன்றாக கழுவிய பிறகு அதை எடுத்து சாப்பிடலாம். இதை சாப்பிடும்போது மிக கவனமாக வெறும் வயிற்றில் தான் சாப்பிட வேண்டும். சில பேர் இரவு நேரத்துல சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க, அது கண்டிப்பாக தவறு, அது செரிமானத்தை பாதிக்கும். அதனால காலை எழுந்தவுடன் பல் துலக்கிய பிறகு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டே வரும்பொழுது இது மிகச்சிறந்த மலமிளக்கி தன்மை உள்ளது. மலமிளக்கி கான்ஸ்டிபேஷன் உள்ளவர்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷனை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சர்க்கரையினுடைய அளவையும் வந்து இது குறைக்கக்கூடிய தன்மையதாக இருக்கும்.
கற்றாழையில் வந்து பல வகைகள் இருக்கிறது இல்லையா, எப்படி நாங்கள் தெரிவு செய்து பயன்படுத்துவது என்று சொல்லுங்களேன்.
கற்றாழை பொறுத்த வரைக்கும் உலகம் பூராவும் 500க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா மற்றும் இலங்கையில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட வகைகள் உண்டு. அதில் பச்சை நிறத்தில் உள்ள, நல்ல தெளிவான பச்சை நிறத்தில் உள்ள இந்த கற்றாழை வந்து மிகச்சிறந்த முறையில் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த சித்த மருந்துகள் செய்யும் பொழுது செங்கற்றாலையிலிருந்து சில சமயங்களில் அந்த மருந்துகளை செய்யிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் உபயோகிக்கக்கூடியது இந்த பச்சை நிற வெரைட்டி தான். மருத்துவ குணமில்லாத கற்றாலைகள்லேருந்து ஒரு விதமான ஒரு நாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு ஜெல் கிடைக்கும். ஆனால் இந்த மருத்துவ குணமுள்ள இந்த கற்றாலையில் வந்து ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு பிளசண்டாக இருக்கும். அதை கழுவி விட்டு நம்ம சாப்பிடும்போது அது சுவையற்றதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெரைட்டியை பார்த்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரையோ இல்லது ஆயுர்வேத மருத்துவரையோ கேட்டுவிட்டு நீங்கள் உபயோகிப்பது மிகச் சிறந்ததாக இருக்கும்.
துர்நாற்றம் வருகின்ற கற்றாழையை நாங்கள் பாவிக்க கூடாது என்று சொல்லுகிறீர்கள், அப்படியா?
ஆமாம், கண்டிப்பாங்க.
ஆனால் சிலர் அதை முகத்திற்காக, முகத்தில் பூசுவதற்காக பயன்படுத்துகிறார்களே, அவ்வாறும் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள்?
அப்படி இல்லை, முகத்துக்கு பூசக்கூடிய, கை கால்களுக்கு பூசக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா இது குளிர்ச்சி தன்மையை உண்டாக்கக்கூடியது. அதனால குளிர்ச்சி தன்மையை உண்டாக்கக்கூடிய தன்மைக்காக இதை தோளில் வெளிப்புறமாக பூசலாம். ஆனால் எந்த விதமான கற்றாழையினுடைய வெரைட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. சில பேருக்கு அலர்ஜியை உண்டு பண்ணும்போது தான் தமிழ்ல ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். அதனால எப்பொழுதும் எந்த பொருளையும் உபயோகிப்பதற்கு முன்பாக அதை சிறிதளவுக்கு எடுத்து கைகளிலோ இல்லை கால்களிலோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தடவி, எந்த விதமான உங்களுக்கு அரிப்பும் இல்லை, உங்களுக்கு வேறு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கவில்லை என்ற போது மட்டும்தான் நீங்கள் வந்து அதே முகத்திற்கு பூச வேண்டும். அதனால எல்லாருக்குமே இந்த கற்றாழையினுடைய சாறு ஒத்துக்கொள்ளாது, ஆராய்ந்து பார்த்து தான் உபயோகிக்கும்.
இப்போ கற்றாழையை நாங்கள் எப்படி சுத்தம் செய்வது, அதில் இருக்கின்ற அந்த ஜெல்லை எப்படி நாங்கள் வெளியே எடுப்பது, மற்றும் எவ்வாறு நாங்கள் இதை கெட்டு போகாமல் எவ்வாறு நாங்கள் அதை பதப்படுத்தி வைப்பது என்று சொல்லுங்களேன்.
கெட்டு போகாமல் நீண்ட நாள் வைப்பதை விட தினமும் இந்த கற்றாழையை நீங்கள் வீட்டிலேயே வளர்த்தும் போது என்னன்னா, அதுல இருந்து 18 மணி நேரம் அதிலிருந்து வந்து ஆக்சிஜன் வெளியேறும். எல்லா தாவரங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளி எப்பொழுது படுகிறதோ, அப்போ எப்பொழுது வந்து தாவரங்கள் உணவை தயாரிக்கிறதோ, அப்பொழுதுதான் அவங்க உயிர் காற்றை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆனா துளசி, கற்றாழை போன்ற மூலிகை செடிகள் 18 மணி நேரம் வந்து தொடர்ந்து இந்த உயிர் காற்றை வெளியிடக்கூடிய தன்மை உண்டு. அதனால ஒவ்வொருவரும் மருத்துவ குணங்களுக்காக மட்டுமின்றி அது சுத்தமான உயிர் காற்றை கிடைப்பதற்காகவாவது வீட்டு வாசல்களிலேயே துளசி, கற்றாழை போன்ற மூலிகை செடிகளை வளர்க்க வேண்டும். அது நல்ல காற்றை நமக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கற்றாழை வந்து இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி நீல வாசல் வெட்டி அதில் நீங்க பார்க்கும் பொழுது செல்லை எடுத்து ஸ்பூனால வந்து நீங்க எடுத்த பிறகு அதுக்கு பின்னாடி வந்து மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் இருக்கும். அதுதான் ஆங்கிலத்துல லேட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் நிற திரவம் வந்து என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மலமிளக்கி செய்கை ஒரு இது. மலமிளக்கி செய்கை சில பேருக்கு வந்து அது டயரியா உண்டு பண்ணும், வேதியை உண்டு பண்ணும். அதனால அந்த லேட்டக்ஸ் வந்து தவிர்த்து விட்டு வெறும் இந்த வெள்ளை நிறத்தில் உள்ள அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து கழுவி 3 முறையாவது, முக்கியமாக கண்டிப்பாக 3 முறையாவது கழுவி விட்டு தான் நம்ம வந்து உபயோகிக்கணும்.
மிக்க நன்றி டாக்டர் செல்விமணி அவர்களே. பெரிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.